தேதி 31/5/2015 சண்டே ப்ரோக்ராம் ஸ்ரீமத் பகவத்கீதை கிளாஸ் கிவன் பை விசிட் சங்கதாரி குரு.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை உண்மை அறிவில் அத்தியாயம் 9 பதம் 21. அத்தியாயம் 9 மிக ரகசியமான அறிவு. பதம் 21. தீதம் புக்வா சொர்க்கலோகம் விசாலம் சீனே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி ஏவம் த்ரயி தர்மம் அனுப்ரப்பன்னா கதா கதம் காம காமா லபந்தே. தீதம் புக்வா சொர்க்கலோகம் விசாலம் சீனே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி ஏவம் த்ரயி தர்மம் அனுப்ரப்பன்னா கதா கதம் காம காமா லபந்தே. தே அவர்கள் தம் அந்த புக்த்வா சுகிக்கின்ற சொர்க்கலோகம் சொர்க்கலோகம் விஷாலம் பரந்த சீனே தீந்தபின் புண்ணிய புண்ணியங்கள் மர்த்தியலோகம் மரண உலகத்திற்கு விஷந்தி வீழ்கின்றனர். ஏவம் இவ்வாறாக த்ரயி மூன்று வேதங்களின் தர்மம் தர்மத்தை அனுப்ரப்பன்னா கடைப்பிடித்து கத ஆகதம் பிறப்பு இறப்பு காம காமா புலனின்பங்களை நாடி லபந்தே அடைகின்றனர். மொழிபெயர்ப்பும் பொருளிலும் எழுதவர் சில பிரபாக்கு ஜெய். சொர்க்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் விழுகின்றனர். இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பிறப்பினையே அடைகின்றனர். பொருளுரை. மேலுலகங்களுக்கு உயர்பெறுபவன் நீண்ட ஆயுளையும் புலனின்பத்திற்கான சிறந்த வசதிகளையும் அனுபவிக்கின்றான். இருப்பினும் அவன் அங்கே நிரந்தரமாக வாழ அனுமதிக்கப்படுவதில்லை. புண்ணிய செயலின் பலன்கள் தீர்ந்த பிறகு அவன் மீண்டும் இந்த பூமிக்கே திருப்பி அனுப்பப்படுகிறான். வேந்த சூத்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஜன்மாதி யக்ஷயத ஞானத்தின் பக்குவத்தை அடையாதவன் வேறு விதமாக கூறினால் எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள தவறியவன் வாழ்வின் இறுதி நோக்கத்தை அடைவதில் குழப்பமடைந்து மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெறுவது பின்னர் மீண்டும் கீழே வருவது என்னும் சுழலில் அகப்பட்டுக் கொள்கிறான். அவனது நிலை காட்டினத்தில் அமர்ந்திருப்பதை போன்றதாகும். சில நேரங்களில் மேலே செல்கிறான், சில நேரங்களில் கீழே வருகிறான். மீண்டும் கீழே வருவதற்கு வாய்ப்பில்லாத ஆன்மீக உலகிற்கு ஏற்றம் பெறுவதற்கு பதிலாக உயர்ந்த லோகத்திலும் தாழ்ந்த லோகத்திலும் பிறப்பிறப்பின் சுழற்சியில் சிக்கிக்கொண்டலான் என்பதே இதன் பொருளாகும். துன்பமயமான இந்த ஜட உலகிற்கு மீண்டும் திரும்பாமல் ஆன்மீக உலகை அடைந்து ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை பெறுவதே ஒருவனுக்கு சால சிறந்ததாகும். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணாய போலே சுமதே பக்தி வேதாந்த சாமி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணி ஸ்ரீகிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவிருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்கள். சொர்க்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு தங்களது புண்ணியங்களின் பலங்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பிறப்பினையை அடைகின்றனர். இந்த ஸ்லோகம் பகவத்கீதையில் சொர்க்கலோகங்களை அடைகிறத பற்றி சொல்லியிருக்கும். பெரும்பாலும் நம்மள யாருக்கும் நிறையா பேருக்கு சொர்க்கலோகங்கள் நரகங்கள் இது தெரியாது. வாழ்க்கையோட குறிக்கோள் வந்து சொர்க்கத்தை அடைகிறதுன்னு. ஆனால் கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தில் மிக தெளிவாக விளக்கி சொல்கிறார், சொர்க்கலோகங்கள் அடைகிறதோ பிரயோஜனம் இல்லைன்னு. காரணம் ஏன்னா சொர்க்கலோகத்தில் சிறிது காலம் பரந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களின் பலங்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். டெம்பரரி சொல்யூஷன், அதாவது தற்காலிகமான ஒரு சுகம்தான் அந்த சொர்க்கலோகம் அழிய, நிரந்தரம் கிடையாது. சொர்க்கலோகம் சொல்கிறவங்க வந்து புண்ணிய காரியங்கள் செய்யணும், புண்ணிய காரியங்கள் பலன் நாடி சொர்க்கலோகங்களில் சில காலம் வாழ முடியும். ஆனால் புண்ணியங்களோட பலன் தீர்ந்தவுடன் மறுபடியும் எல்லாரும் இந்த பூமிக்கே திருப்பி வரணும். இன்னொரு ஸ்லோகத்தில் இதை உறுதிப்படுத்துகிறார், ஆபரமா பவுனாலோக புனராவர்த்தினோ அர்ஜுனா. இந்திரலோகம் சந்திரலோகம் பிரம்மலோகம் வரைக்கும் எங்கே போனாலும் புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா, மறுபடியும் திருப்பி வரணும்னு. சுருக்கமாக யார் நாடியும் சொர்க்கலோகங்களில் நிரந்தரமாக இருக்க முடியாது. பிரம்மாவோட வாழ்நாளில் பல மனுக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனுவோட ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளையும் பல மனு, ஒவ்வொரு மனு காலத்திலையும் பல இந்திரன். ஆனால் இந்திர பதவியும் தேவேந்திரன் சொல்றான், தேவர்களுக்கு தலைவன், அவனோட பதவியும் நிரந்தரம் கிடையாது. சுருக்கமாக சொர்க்கலோகத்தில் யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. உதாரணம் சொல்லணும்னா பல உதாரணம் சொல்லலாம். இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சு ஒருத்தர் மினிஸ்டராகவோ இல்லை எம்எல்ஏவோ எம்சியாவோ இருக்கலாம், அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவங்க இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், திருப்பி எலெக்ஷனில் நிற்கணும், நின்று ஜெயிச்சாதான் அந்த கண்டினியூ ஆகும். அதே மாதிரி புண்ணிய லோகங்கள்னு சொல்லக்கூடியது நம்முடைய புண்ணிய காரியங்கள் நாடி வரக்கூடியது சொர்க்கலோகங்கள். அதுக்கும் டைம் லிமிட் வந்து, நம்ம வந்து பெரிய மகா புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா மேபி இந்த லோகம் போய் கொஞ்ச நாள் இருக்கலாம். ஆனால் அந்த புண்ணிய பலன் தீர்ந்தவுடனே மறுபடியும் இங்கே வரணும், நிரந்தரம் கிடையாது. அதான் கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தை சொல்ற, நம்ம நிறைய பேர் சொர்க்க பதவி அடைந்தார் அப்படின்னு நம்ம பேப்பர்ல எல்லாம் தர்றோம். அது பாவம், சொர்க்க பதவிக்கு போனாலும் திருப்பி வரணும். இதை பற்றி ஒரு வரலாறு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், எத்தனை பேர்? யாதி மன்னனோட வரலாறு மகாபாரதத்தில் யாதி மன்னன் வந்து பாண்டவர்களுக்கு மோதாதே. அந்த யாதி வந்து அவருடைய கடைசி காலத்தில் ஆட்சியெல்லாம் ஒப்படைச்சிட்டு தவம் பண்ணி பெரிய ஸ்ட்ராங்காக தவம் பண்ணி புண்ணிய பலன் பெறார். அந்த புண்ணிய பலன் நாடி அவருக்கு இந்திரலோகத்தில் வரவேற்பு, ராஜ வரவேற்பு கிடைக்கும். அவரை கூப்பிட்டு இந்திரலோகத்தில் எல்லா தேவர்கள் எல்லாரும் வரவேற்று ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு ரொம்ப நல்லபடியாக இந்திரலோக சோகங்கள்லாம் அனுபவிக்கிறார். இது அவர் செஞ்ச பெரிய தவங்கள், நீண்ட கால தவ பலங்கள் நாடி. திடீர்னு ஒரு நாள் இந்திரன் வந்து அவட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, யாதிட்ட, உங்களை விட யாராவது சிறந்த தவம் செஞ்சவங்க பெரிய மகான் யாராவது உண்டான்னு கேட்கிறாரு. இவர் என்ன விட யார் செஞ்சிருக்க முடியும், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு பதில் சொல்றார். சொன்ன மறுகணமே இந்திரன் வந்து, உன்னோட புண்ணிய பலன் பூரா போயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. ஆனாடி இந்திரோட ஆயிட்காப்பனை கூப்பிட்டு ஒரு கீழே தள்ளு, முடிஞ்சிருச்சு புண்ணிய பலன் பூரா தீந்து, மகாபாரதத்தில் தெளிவாகுது புண்ணிய பலன்லாம் தீந்து போச்சு. ஆனாடி இந்த யாதியை சொர்க்கத்திலேருந்து தள்ளி விடுன்றார். இந்த செக்கில் பேங்கில் போட்ட அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா செக்கு பவுன்ஸ் ஆகி வருதில்ல, அந்த மாதிரி தான். செக்கு எப்போ பவுன்ஸ் ஆகும், எப்போ பவுன்ஸ் ஆகும், பேலன்ஸ் இல்லைன்னா, என்ன பேலன்ஸ், மணி பேலன்ஸ் இல்லைன்னா. அதே மாதிரி இந்த சொர்க்கலோகத்துக்கு போன ஆளுகளும் பவுன்ஸ் ஆகி வரணும், எப்போ அந்த புண்ணிய பேலன்ஸ் ஜீரோ ஆகிடுச்சுனா. இந்த யாதி வந்து கொஞ்சம் புண்ணிய பலன்ஸ் இருந்தது, ஆனால் திமிரு நாடி, எனக்கு வந்து என்னோட பெரிய ஆள் யாரு, நான் தான் பெரிய தபஸ்வி அப்படின்னு அந்த கர்வமும் ஆணவம் அந்த மறுகணம் உன்னோட அவரோட புண்ணிய பேலன்ஸ் பூரா ஜீரோ ஆயிடுச்சு. இந்திரன் உடனே இவருக்கு வேலையில் தள்ளி விடு, பவுன்ஸ் ஆகிடுச்சு செக்கு பவுன்ஸ் ஆகி தள்ளி விடுன்னு தள்ளி விடுறான். தள்ளி விடலை, கடைசி நிமிஷம் அவர் திருப்பி மூணு தடவை கேட்குறாரு, நீ தள்ளி விட தள்ளி விடு, மகான்கள் மத்தியில் என்னை தள்ளி விடு, புனிதமானவங்களுக்கு மத்தியில் என்னை பூமியில் தள்ளி விடுன்னு வேண்டுறாரு. அண்ணாடி அந்தரங்கமா விழுகிறாரு. விழுந்து பூமியில் விழும்போது அவர் முந்தின பிறவியில் அந்த மாதவின்னு ஒரு மக, அந்த மக வந்து ரொம்ப தபஸ்வினியா, அவளோட நாலு புத்திரர்கள்ட்ட பொறுப்பை கொடுத்து அவ ஒரு தபஸ்வினியா எந்த வித இதுவும் இல்லாமல் காட்டில் அலைஞ்சு தெரிகிறான். அவளோட நாலு புத்திரர்களும் மகா ரிஷிகளாக இருக்காங்க, அவங்களும் இந்த கர்மகாண்டத்தில் தவங்களும் இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க, யாதி பண்ண மாதிரி சொர்க்கலோகத்துக்காக தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கல தலைகுப்புற அவர் உழுகிறார். சரி, இந்திரன் வந்து அந்த கடைசி நேரம் அவர் கேட்ட அந்த வேண்டுகோளுக்காக வேண்டியாவது இவர் அந்த நாலு பேர் மத்தியில் உழ வைக்கிறார். இவர் உழுந்த உடனே இவர் அங்கேயே நிப்பாட்டி உங்க நாலு பேர் கேட்குறாங்க, என்னாச்சு நீங்க யாரு எப்படி உழுகிறீங்கன்னு. யாதி தான் வரலாறு புறான் சொல்றாரு, இந்த லோகத்தில் நான் எப்படி என் பேங்க் என்னோட புண்ணிய பேலன்ஸ்லாம் எப்படி காலியாக போச்சு, ஒரே ஒரு தப்பான ஆன்சரில் ஃபெயிலே ஆக்கி விட்டுட்டாங்க, நெகட்டிவ் மார்க்கில் ஃபுல்லாக ஜீரோ ஆக்கிட்டாங்க, அவ்வளோ பெரிய மகா தப்பு, கொஸ்டின் பேப்பரே கிராஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, ஆன்சர் பேப்பரே ஒரு மார்க் இல்லை போன்னு சொல்லிட்டாங்க. இந்த நாலு பேரும் ரிஷிகள் நாடி, அவங்க நாலு பேரும் கூடி தங்களுடைய புண்ணிய பலங்களோட எல்லாத்தையும் வந்து அவருக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணித்து இன்னும் அவருக்கு என்ஜாய்மெண்ட், யாதி பூமியில் இருக்கலும் பிரச்சனை, அவரது சுக்கராச்சாரியாட்ட சாபம் வாங்கி இன்னும் எனக்கு வாழ்க்கையில் அனுபவிச்சு முடிக்கலையான்னு பையன்ட்டு 1000 வருஷம் இளமை வாங்கி முதுமை வாங்கி அனுபவிச்சு அப்புறம் திருப்பி போகுதுன்னு தவம் இருந்து எழுந்தார். இப்பவும் சொர்க்கலோகம் போய் இன்னும் அனுபவிச்சு முடியலைன்னு திருப்பி இந்த பேர பிள்ளைங்க நாலு பேரும் தான் புண்ணிய பலங்களை பூரா தர்றாங்க. திருப்பி அந்த புண்ணிய பலங்கள் தீர மட்டும் சொர்க்கலோகத்துக்கு போறாரு. இதுதான் சொர்க்கலோகன்றது, இவ்வளவுதான். இதுக்கு நம்ம பாடுபடணுமா? ஒரு டிவோட்டி இதுல வந்து தற்காலிகமானது, ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது. அந்த புண்ணிய பலம் தீர்ந்தவனே கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் தள்ளி விட்டுருவான் இந்திரன். ஏன்னா போட்டி ரொம்ப தவம் பண்ணாலும் போட்டி ஆகிடும். ஏன்னா தாம் பதவிக்கு ஆபத்து வந்துடும். இந்த மாதிரி இருக்கிற நாடி இந்த புண்ணிய லோகங்கள் பலன் வந்து சொர்க்கலோகோட பலன் தீர்ந்தவனே எல்லாரும் கீழே விழணும். அதுக்கானத்தினாடி யார் என்ன காரணத்துக்காக சாஸ்திரங்களையும் வேதங்களையும் பின்பற்றவங்க அடையக்கூடிய கதி இதுதான் சொல்றாரு. இந்த காலத்தில் சொர்க்கலோகங்கள் ஒரு மாதிரினாலும் இன்னைக்கு நவீன காலத்தில் எல்லாருமே உலக வாழ்க்கையில் சுகம் தேடி அலையிறாங்க. உடம்புக்கும் எல்லா வகையான சுகமும் தேவைப்படுது. ஆனாடி கிராமத்தில் இருக்கவங்க நகரத்துக்கு வராங்க, நகரத்தில் இருக்கவங்க இன்னும் இப்போ மாநகரத்துக்கு போகிறாங்க, மாநகரத்தில் இருக்கிறவங்க இன்னும் பெரிய நகரம் இங்கேருந்து அடுத்த நாடு போகிறாங்க. எப்படியாவது சுகம் தேடணும். எது உண்மையான சுகம்னு தெரியல. இது தற்காலிகம் அழியக்கூடிய சுகம். இந்த சுகத்துக்கு ஏன் இந்த பாடு போடணும்? இது என்னோட அடிப்படை பிரச்சனையை தீர்க்குமா? ஏன் ஒருத்தர் யோசிக்கிறது இல்லை? நான் 95 96 வந்தப்போ ஆல் இந்தியா ரேடியோவில் ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. நீங்கள் வந்து நிறையா நாட்டுக்கு சேவை பண்ணியிருக்கலாமே, அதையெல்லாம் விட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கை இதை எடுத்தீங்க அப்படின்னு அவங்க இது பேஸ்ட்னு நினச்சாங்க. ஆனால் இந்த வாழ்க்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கிருஷ்ணா கேட்ட சேலஞ்சு தான் எனக்கு இந்த வாழ்க்கையில் சீரியஸாக எடுத்தது. நம்ம பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், ஆனால் கிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்குறாரு. யாராவது நம்ம விஞ்ஞானி செய்கிற காரியங்கள் பூராமே இந்த உடம்பு சுகமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும். ஆனால் கிருஷ்ணர் கேட்குறாரு, ஜென்ம மிருத்தி ஜராவியாதி துக்க தோஷான தர்ஷனம். நீ பெரிய விஞ்ஞானி தானே, டாக்டர் தானே, நீ பெரிய இதுதானே, இந்த நாளுக்கு தீர்வு சொல்லு. ஜென்மா என்ன கேட்டு நான் பிறக்கலை, மிருத்தியோ என்ன கேட்டு சாவு இல்லை, ஜரா என்ன கேட்டு மூப்பு இல்லை, வியாதி என்ன கேட்டு வியாதி இல்லை. இந்த நாளுக்கு தீர்வு செய்யாம நீ வந்து வெறுமனைய உரையோடன புண்ணுக்கு மேலே மருந்து போட்ட மாதிரி நம்முடைய உடம்போட அடிப்படை நாலு பிரச்சனை வந்து ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு மூப்பு பிணி, இதுக்கு தீர்வு பார்க்காம இந்த உடம்புக்கு என்ன சுகம், இதுக்கு ஏசியா, இதுக்கு கூலிங்கா, இதுக்கு டெரிகார்டன் சட்டையா, காட்டன் சட்டையா, இதுக்கு ஹார்ட்டை மாத்திரேன், இதை மாத்திரேன், அதை மாத்திரேன், அதுக்கு இந்த மருந்தை கண்டுபிடிச்சேன், இந்த மருந்தை கண்டுபிடிச்சேன், எல்லாமே தோலுக்கும் இதுக்கும் தான் அடிப்படை. இந்த நாலு பிரச்சனைக்கு யார் தீர்வு? இந்த நாலு இருந்தானே நம்ம உடம்புல வந்து தீக்க முடியாத நோயா இருக்கு. இதுக்கு தீர்வு காணும். அதை கேட்டவனே அப்பதான் அவங்க புரிஞ்சாங்க, இதுக்கு யாரும் தீர்வு சொல்ல வேண்டாமா. நாட்டில் வந்து இன்னைக்கு அரசியல்வாதியும் சரி விஞ்ஞானிகளும் சரி எவ்வளவோ தான் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அல்லும்பாலும் பாடுபடுறாங்க, ஆனா பிரச்சனை கூடிக்கிட்டே தான் போகுது. யாருனாலும் பிரச்சனையை குறைக்க முடியல. ஏன்னா பிரச்சனை ரூட் காஸ் புரியல. திருவள்ளுவர் அழகா சொல்வார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்வார். முத நோய் என்னன்னு தெரியணும், நோய் முதல் நாடி அதுக்கு காரணம் என்னன்னு தரணும், அதுக்கப்புறம் அது தனிக்கும் வாய் நாடி அதுக்கு சொல்யூஷன் பார்க்கணும். அதான் ஏன் உனக்கு என்ன நோய்னா இருக்கலே பெரிய நோய், பிறவி நோய். நான் கேட்டு பிறக்கலை, யாரும் சந்தோஷமா இல்லை, பிறந்த எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு கணமாவது துக்கப்படுறோம். எத்தனை மன துக்கம், உடல் துக்கம், அத்தியாத்மிக அதிபௌதிக அதிதெய்விகான மூணு வகையான உடம்புக்கு துன்பம், அதுபோல் மனசுக்கு ஏகப்பட்ட துன்பம். ஆனாடி யாரும் நம்ம கேட்டு பறக்க பெரிய பிறவினோம். இந்த நோயை யார் தீர்க்கிறது? இதுக்கு யார் தீர்வு சொல்றது? இந்த பிரச்சனையை ஏன் தொடாமலே போறீங்க? இந்த பிரச்சனையை ஏன் டச் பண்றது? யார் டச் பண்றது? நான் எவ்வளவுதான் பர்ஃபெக்டாக வச்சுருந்தாலும் இந்த உடம்பு போகும், இந்த உடம்புக்கு மூப்பு வரும், இந்த உடம்புக்கு நோய் வரும், யாரும் நிப்பாட்ட முடியாது. மனசுக்கு துன்பம் வரும், வேதனை வரும், இதை யாரும் நிப்பாட்ட முடியலை. மனசு ஒரு பக்கம் பாடுபடுத்துது, உடம்பு ஒரு பக்கம் பாடுபடுத்துது. இதுக்கு இடையில் நான் இந்த வாழ்க்கையில் எந்த சயின்டிஸ்ட்டும் இதை தீர்க்கிறாரு, எந்த அரசியல்வாதி இதை தீர்க்க முடியுது. இதுதான் உண்மை பிரச்சனை. இப்படி இருக்கையில் நம்ம உலக வாழ்க்கையில் வந்து தற்காலிகமான சுகம் தேடி அலையிறது வந்து பைத்தியகார்த்தம். மேலை நாட்டினோட ஃபூலிஷ்னஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பின்பற்றோம். அவங்க வந்து நம்ம தான் பின்பற்றுறாங்க, ஆனால் நம்ம ஃபூலிஷாக அவங்கள பின்பற்றோம். ஒரு பக்தர் சொன்ன ஒரு சின்ன வரலாறு தான் ஏன் வந்தது. இந்த மாதிரி பக்தர்கள் வந்து நம்ம எப்படி மேலை நாட்டு மோகமும் சுகமும் தேடி அலைகிறோன்றக்கு ஒரு வேடிக்கையாக ஒரு சொன்னார். இந்த மாதிரி பகவான் வந்து ஒரு நாள் நாரதர் போய் பகவான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாராம். சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க, கேட்டிருப்பீங்க எல்லாரும். இந்த மாதிரி பக்தர்கள்லாம் ஜனங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நீங்கள் கொஞ்சம் கருணை காட்டி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டா உங்களோட பகவான் உங்கள் வைகுண்ட லோகம் கோலோகத்தோட பெருமை காமிச்சா அவங்க ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்கிற சந்தோஷம் அப்படின்னு, நானும் கொடுக்க தான் விரும்புகிறேன் சார். நான் எல்லா உடனே நாரதர் கேட்குறாரு, எல்லாருக்கும் நான் கூப்பிட்டு வந்தால் நீங்கள் அட்மிட் பண்ணிக்கிடுவீங்களான்னு. சரின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க. வந்து கூப்பிட்டு வந்து சொல்கிற வைகுண்டத்தில் நோய் இல்லை, நொடி இல்லை, வசதி இல்லை, அப்படி சுகம். பகவான் மாதிரி நம்மளும் சங்கு சக்கர கதாரூபத்தோடு இருக்கலாம், எல்லா வகையான வசதி, எந்த மனசுக்கும் உடம்புக்கும் எந்த கஷ்டமும் இறப்பு கிடையாது, மூப்பு கிடையாது, எப்போ நவ எவனம் வந்தான் இளமை தான், இன்னும் ஏகப்பட்ட வர்ணனை நாரதர் சொல்லவா வேணும். ரொம்ப தெளிவாக சொன்னவனே உலகமே மயங்கிருச்சு. நாங்கள் அப்படியே வாரோம், வைகுண்டம் யார் யார் வைகுண்டம் வாரீங்க அப்படின்னு எல்லாரும் கையத்துக்கணாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் பாட்டு பாடிக்கிட்டே மீட்டுக்கிட்டே போகிறாரு. ஓல் வேர்ல்டும் பின்னாடி போகுது. நாரதருக்குன்னா இவ்வளோ சுலபமாக எல்லாரும் பகவான்கிட்ட வர்றாங்களே, ஆனால் ஏன் பகவான் வந்து இந்த மாதிரி இவங்களை இவ்வளோ நாள் எடுக்காமல் வச்சுருந்தாரு? நான் சொல்லி ஒரு நிமிஷத்தில் எல்லாம் உலகமே திரண்டு வந்துச்சு. வைகுண்ட பெருமையும் கோலக பெருமையும் சொன்னவங்க. இப்போ நம்ம கூட அப்பப்போ கோலகத்தை படிக்கல, நமக்கு திருவிழாவும் அடுத்த நிமிஷம் நம்ம எங்கே மறந்து போகிறோம், நம்ம வாழ்க்கையில் போய் முங்கிடுறோம். அதே மாதிரி இவரும் கூட்டு போகிறாரு. போனவர் அந்த டிவோடி நல்லா சொல்ல ஒரு தப்பு பண்ணிட்டாரான். போகையில் அப்படியே கொஞ்சம் அந்த மிடில் ஈஸ்ட் வழியாக கொஞ்சம் கூப்பிட்டு போனாராம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் அமெரிக்கா வழியாக கூப்பிட்டு போனாராம். அப்படியே நேராக போகாமல் அப்படி சுற்றி இப்படிலாம் கூப்பிட்டு போனாராம். முத இங்கேருந்து இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த பெரிய பெரிய சிட்டிலாம் பார்த்தோன்னே, அப்படியே வசதியெல்லாம் பார்த்தோன்னே டவுட்டாக இருக்குப்பா, வைகுண்டம் இவ்வளோ இருக்குமான்னு தெரியாது, இதே நல்லா இருக்குன்னு ஒரு செட்டு இங்கே செட் ஆகிடுச்சான். அடுத்து அமெரிக்கா வழியாக கூப்பிட்டு போனோன்னே இன்னும் ஒரு பெரிய அளவு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்களாம். இதை விட அங்கெல்லாம் அவர் சொல்கிற இடம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, இங்கே நல்லா இருக்கும் போல இருக்குன்னு அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் நாரதர் அவர் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு வீணையில் பாட்டு அவர் பாட்டு போகிற இவ்வளோ பெரிய குரூப்பு பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு ஆனந்தத்தில் போகிறார். போனோடனே பகவான்கிட்ட போயிட்டு, பகவானே எல்லாரும் கூப்பிட்டு வந்துட்டேன், அட்மிட் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. உள்ள சேர்த்துக்கோங்க. பகவான் சிரிச்சுட்டே, நாரதா திருப்பி பாடு அப்படின்றாரு. திருப்பி பார்த்தா யாருமே இல்லை. என்ன செஞ்ச, எங்கே வழியாக கூட்டு வந்தேன், இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டு, இந்த மாதிரி அமெரிக்கா, லண்டன் இப்படிலாம் கூட்டு வந்தேன், போச்சு எல்லாம் அங்கேயே நின்றுட்டாங்க. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையிலையும் பகவான்கிட்ட இவ்வளோ சுகம் இருக்குது, பகவான்கிட்ட எல்லாரும் தெரியுது, இருந்தாலும் என்னன்னாலும் இந்த சுகம் மாதிரி வேணும், எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும், அதனால இதிலே மாட்டிக்கிறோம். இது வந்து சிச்சு இந்த பழம் புளிக்குன்ற மாதிரி யாருக்கும் நிரந்தர டேஸ்ட்டு கிடையாது, ஆனாலும் இதில் தான் முங்கி கிடக்கிறோம், இதில் தான் மீழ்ந்து கிடக்கிறோம். இதைத்தான் சொர்க்கலோகம் அங்கே போக வேண்டாம், இங்கேயே நம்முடைய வாழ்க்கையில் நிறையா பகுதி நம்ம விரயம் பண்ணுறோம். பகவான் அடையிறதுக்கு வழியும் செய்யாமல் நிரந்தரமில்லாத இந்த ஒன்றை கலந்துடுறோம். அப்போ நான் சொல்லும்போது அதான் சொன்னேன், எப்படினாலும் இந்த வாழ்க்கையோட முடிவு ஜீரோ. எப்படி எடுத்தாலும் இந்த வாழ்க்கையோட முடிவு ஜீரோ. ஜீரோன்னா என்ன அர்த்தம்? நான் எதுவுமே கொண்டு போக முடியாது. ஆனாடி கிருஷ்ணர் கீதையில் இந்த மாதிரி வாழ்க்கை முடிவில் என்ன பின்பற்றினா, நான் வேற தாரை நீ கொண்டு வர்றது கொஞ்சம் தாரேன்றாரு. சரி, நான் அதை பின்பற்றேன். இந்த பிறகு நூற்றுக்கு நூறு ஜீரோ தான். ஏன்னா நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தான் சரி, எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருந்தான் சரி, எதுவுமே என்னை தொடராது. ஆனால் பக்தி காரியங்கள் தொடரும். அது கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயம் பூரா மிக ரகசியமான அறிவுன்னு சொல்கிறாரு. எங்கே மக்கள்கிட்ட வீக்னஸ் இருக்குது, எதில் டெம்டேஷன் ஆகிறாங்க, எப்படி அதுலேருந்துலாம் விடுபட்டு பகவான்கிட்ட வந்து சேர்றது. ஆனாடி இந்த மக்கள்கிட்ட வந்த தற்காலிகமான இன்பங்கள் வந்து அனுபவிக்கிற சுகம் ஆசை இருக்கிற நாடி இந்த உலக வாழ்க்கையை விடாமல் முங்கி கிடக்கிறான். அதை விட்டவங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா அனுபவிக்கணுன்றக்காய் சொற்கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு 100 வருஷத்தில் வாழ்க்கை முடிஞ்ச போதே இந்த லோகம் இன்னும் கொஞ்சம் பெரிய வாழ்க்கை, இன்னும் நீண்ட நாள் அனுபவிக்கலாம் அப்படின்னு இந்த லோகம் போகணும், இல்லை சந்திரலோகம் போகணும், அங்கே சோமபானம் அருகணும், இங்கே சாதன பானம் தானே அருகிட்டு இருக்கிறோம், அங்கே சோமபானம் அருகலாம், போதை இன்னும் நல்லா கிடைக்கும், இங்கே சாதாரண ஜனங்கள் தான், அங்கே ரொம்ப ஊர்வசி எல்லாரும் கிடைப்பாங்க, ஒரு மாதிரி கற்பனையில் முங்கி வாழ்க்கையை விரயம் பண்ணிடுறாங்க. இதுதான் சொர்க்கலோகத்தோட தன்மைன்னு சொல்கிறாரு. எதுவுமே நிற்காது, புண்ணிய பலங்கள் தீந்தவொடனே விரட்டி அடிச்சிருவாங்க. செக்கில் பேங்கில் பேலன்ஸ் இல்லைனவனே, அக்கௌண்டில் பேலன்ஸ் இல்லைனா செக்கு பவுன்ஸ் ஆகும். அதே மாதிரி இந்த வாழ்க்கைக்காக வேண்டி நம்ம வாழ்நாளே விரயம் பண்ணக்கூடாதுன்ற கணி இந்த ஸ்லோகம். நிறையா பேருக்கு வந்து இந்த சுகம் சுகம் சுகம்னு சொல்கிறோம். இந்த சுகம் எவ்வளோ நாளைக்கு சுகம்? இந்த ரிஷபதேவர் சொன்ன மாதிரி மலர்ந்துன்னு பன்றிகளுக்கு கூட இந்த சுகம் கிடைக்குதுன்றார். மலர்ந்துன்னு பண்ணிய ரிஷபதேவர் வந்து தம் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறாரு. மலர்ந்து பாகவதத்தில் வருது, மலர்ந்துன்னு பன்னிகளுக்கு கூட இந்த சுகம் இருக்குது, இதில் என்ன ஸ்பெஷலாக சுகம் தேடுற? ஆனாடி இந்த சுகத்தை தேடி அலையாது. இந்த சுகம் வந்து எங்கனாலும் கிடைக்கும். இந்திரன் பார்க்குறோம், அவ்வளோ சுகம் அனுபவிச்சு அவன் எவ்வளோ தடுமாறுறான். இந்திரனை பற்றி வரலாறு பாருங்க, எவ்வளோ தடுமாற்றம், எத்தனை தப்பு, ஏன் அந்த சுகம் அனுபவிச்சும் முடியலை? ஏன் யயாதி வந்து 1000 வருஷம் பையன்கிட்ட இளமை வாங்கி அனுபவிச்சும் அந்த சுகம் தீரலை? ஏன்னா இது வந்து இந்த உலக சுகங்கள் வந்து மறுபடி கூட்டக்கூடிய தன்மையுள்ள திருப்தி தரக்கூடியது இல்லை. ஆனால் இந்த பக்தியில் பண்ணக்கூடிய பகவான் செயலில் திருப்தி தரக்கூடியது. இதை வந்து இந்த 9வது அத்தியாயம் பூரா பகவான் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறாரு. எப்படி வந்து பல தேவர்கள் வழிபாடு, பல லோகங்கள் போகிறது, பலவிதமான சுகங்கள் அனுபவிக்க அதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு அடுத்த ஸ்லோகத்தில் இருந்து தன்னை வழிபடுறவங்க எப்படின்னு வர்றாரு. அனன்யா சிந்த எந்தோமா இதோட முடிக்கிறாரு. இந்த தற்காலிக சுகங்கள்லாம் அனுபவிக்கிற எவ்வளோ நிரந்தரம் இல்லைன்னு முடித்து 22வது ஸ்லோகம், இது 21வது ஸ்லோகம், 22வது ஸ்லோகத்திலிருந்து என்ன நிரந்தரமாக வழிபடுறோம், ஆறுதல் இல்லாமல் வழிபடுறவனுக்கு நான் இருக்கிறத காப்பாற்றுறேன், இல்லாததை தர்றேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஆனாடி நான் என் பக்தனை வந்து நான் அவன்கிட்ட இருக்கிறத பிடிங்கிட்டு நான் அவனை விரட்டிற போகிறதில்ல, இருக்கிறத காப்பாற்றி கொடுக்குறேன், யோகசேமம் வகாமியகம், இருக்கிறத காப்பாற்றி தரேன், இல்லாததை கொடுக்குறேன்றார். ஆனாடி பகவான் வந்து இந்த மிக ரகசியமான அறிவுன்ற இந்த அத்தியாயத்தில் வந்து முதல் போர்ஷன் வந்து எப்படி டெம்பரரி சுகத்தில் உலகம் பூரா அலைஞ்சு தெரியுது, ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் படுத்தி காட்டுறாரு. பகவான் அடைகிறதுக்கும் சொர்க்கலோகங்களை அடைகிறதுக்கும் வித்தியாசம். முதல் ஒரு பக்தனாக இருக்கிறவங்க வந்து ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். சொர்க்கலோகங்களுக்கு போகிறதுக்கும் பகவான் அணுகிறதுக்கும் வித்தியாசம் தெரியணும். நம்ம தீட்சை வாங்கும்போது மொதல் கொஸ்டினே புண்ணிய காரியங்களுக்கும் பக்தி காரியங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. புண்ணிய காரியங்கள் வந்து சொர்க்கலோகத்தை தரும், பக்தி காரியங்கள் வந்து பகவானை தரும். அப்போ சொர்க்கலோகத்துக்கும் பகவான் லோகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியணும், அதான் அங்கே கொடுக்குறாரு. இது நாடி தான் இந்த ஸ்லோகம் மிக ரகசியமான அறிவுன்னு சொல்கிறாரு. இந்த அத்தியாயம் பூரா சாதாரணமாக நம்ம நாடி ஏற்றுக்க முடியாது. நமக்கு வந்து உலக வாழ்க்கையில் எல்லாரும் சுகமாக இருக்குன்னா உடம்பு சுகமாக இருக்கிறது, உடம்பு சுகமாக இருந்தால் உள்ளம் சுகமாக இருக்குன்னு நினைக்கிறான், ஆனால் கிடையாது. உடம்பு சுகமும் உள்ள சுகமும் ரிலேட் ஆகாது. காரணம் வந்து உடம்பு துன்பப்பட்டாலும் உள்ளம் சமயத்தில் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் உடம்பு சுகமாக இருந்தாலும் உள்ளம் துன்பமாகவும் ஆகலாம். ஆனாடி ரெண்டும் வந்து ஒன்றுக்கொன்று ரிலேட்டட் கிடையாது. ஆனால் உடம்பு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தும் போது உள்ளத்தை பக்குவப்படுத்தலாம், மனசை பக்குவப்படுத்தும் போது புத்தி அகங்காரம் எல்லாம் பக்குவப்படும் போது வாழ்க்கை வந்து ரொம்ப தெளிவாகும். இது நாடி மிக முக்கியமாக நம்ம பக்தி வாழ்க்கையில் வரும்போதும் ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்லும்போது இந்த அடிப்படை வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். புண்ணிய காரியங்களுக்கும் பக்தி காரியங்களுக்கும் உள்ள வித்தியாசம், புண்ணிய லோகங்களுக்கும் நரக லோகங்களுக்கும் உள்ள வித்தியாசம், புண்ணிய லோகங்களுக்கும் பகவான் லோகத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இது புரியலைன்னா எல்லாமே ஒரு மசாலாவாகி மெஸ்ஸப்பாகி எதுக்காக நம்ம சாமி கும்பிட்றோன்னே தெரியாமல் பகவான்கிட்ட சராசரி எந்நேரம் ஒரு பட்டியலோடு போய் தான் நிற்போம், லிஸ்ட்டு போட்டு இவ்வளோ டிமாண்டோடு. ஆனால் எது பக்தனோ அவன் டிமாண்ட் பண்ணுறதில்ல, அவனுக்கு பகவான் எது கொடுத்தாலும் நல்லதுன்னு ஏற்றுக்கிறான். அதே மாதிரி ஒரு பக்தன் வந்து எந்த காலத்துலேயும் எனக்கு வசதிகள் வேணும்னு கேட்க மாட்டான், அதுவும் சொர்க்கலோக வசதிகள் வேணும்னு கேட்க மாட்டான். அதுலேயும் பாகவதத்தில் சொல்லியிருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த கலிகாலத்தில் வந்து தேவர்களும் இந்த வைகை, தாமிரபண்ணி, காவேரி, பயஸ்வினி இந்த நதிக்கரையோரம் வந்து பறக்கணும்னு விரும்புகிறாங்களாம். ஏன்னா இந்த நதிக்கரையோரம் பிறந்தவங்க வந்து இந்த நதியோட, புனித நதியோட நீரை பருகிற நாடி சுலபமாக பகவானோட தூய பக்தர்களாக இருப்பாங்க. ஆனாடி கலிகாலத்தில் நம்ம பக்தரானோன்னா சுலபமாக இந்த நதிக்கரையில் பறக்கணும்னு தேவர்களும் விரும்புகிறாங்கன்னு பாவம் சொல்லுது. அப்படி இருக்க நமக்கு இயற்கையாகவே பகவான் கருணையில் இந்த நதிக்கரையில் பறந்துருக்கோம், சுலபமாக பக்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் முயற்சி செஞ்சாலும் பகவான் கருணை கிடைக்கும். ஹரே கிருஷ்ணன். சந்தேகங்கள், கேள்விகள், விளக்கங்கள் ஏதும்? சந்தேகங்கள், கேள்விகள், விளக்கங்கள். ஆன்மீக புண்ணிய காரியங்கள், ஆன்மீகத்தில் புண்ணிய பாவம்னு கிடையாது. பகவான் என்ன கட்டளை இடுறாரோ அதுதான் ஆன்மீகம். அர்ஜுனன் வந்து புண்ணிய பாவம் பார்த்து நான் சண்டை போட மாட்டேன்றாரு. ஆனால் பகவான் வந்து நீ சண்டை போடு, இது பலனை பற்றி கவலைப்படாத, நிஷ்காமிய கர்மா, பலனை பற்றி கவலைப்படாது, நீ சண்டை போடுன்றாரு. ஆனாடி ஆன்மீக காரியங்களில் வந்து நம்ம புண்ணிய பாவங்கள் வந்து நம்ம கணக்கில் வர்றதில்ல, பகவான் கணக்கில் போகுது. ஏன்னா அவர் கட்டளைப்படி செய்யும்போது, இல்லை அவரோட அதிகாரபூர்வமான ஆச்சாரியர்கள் கட்டளைப்படி பண்ணும்போது. ஆனாடி ஆன்மீக புண்ணிய காரியங்கள் ஆன்மீக பாவ காரியங்கள்னு பிரிக்கிறதில்ல. அதனாடி தான் கீதையில் செகண்ட் சாப்டரில் கர்மா, அகர்மா, விகர்மான மூணு வகையான செயல்களை விளக்கி சொல்கிறாரு. கர்மானா சாஸ்திரவிதிகளுக்கு உட்பட்டு நான் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள், விகர்மானா சாஸ்திரங்களுக்கு முரண்பட்டு செய்யக்கூடிய பாவ காரியங்கள், அகர்மானா பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி காரியங்கள். ஏன் அகர்மானா? அது கர்மவினைகள் உண்டாக்குவதில்லை, உண்டாக்குனாலும் அதோட பலன் இவனை பாதிக்கிறதில்ல. முக்கியமாக வந்து புண்ணிய காரியங்களோ பாவ காரியங்களோ இரண்டுமே நமக்கு வந்து மறுபிறப்பியை அழுக்கும், மறுபிறப்பி தரும், மறுபிறப்பு தரும். காரணம் வந்து ரெண்டும் கடன் தான், ஒன்று கடனு ஒன்று பேலன்ஸு, ரெண்டுமே தீந்தாதான் இந்த பிறவி முடிவு வரும். ஆனாடி பக்தன் வந்து பகவானுக்காக காரியம் செய்கிறனாடி அவனுக்கு கர்மாவும் வர்றதில்ல, விக்ரமாவும் ஆகிறதில்ல, ஆனாடி அவனுக்கு புண்ணியமும் சேர்றதில்ல, பாவமும் சேரலை. அவன் செய்யக்கூடியது பக்தி காரியங்கள், பகவானுக்காக, பகவான் கட்டளைப்படி, பகவான் வழிகாட்டுதல் படி, அவங்க பரம்பரையில் வந்த ஆச்சார வழிபடி சேரனாடி. இதனாடி புண்ணிய காரியங்கள்னு ஆன்மீகத்தில் தனியாக பிரிக்கிறல்ல. வெளிப்படியாக பார்க்க பாவகாரியமாக தெரியலாம். உதாரணத்துக்கு அர்ஜுனன் வந்து அவ்வளோ பெரிய யுத்தத்தை தவிர்த்திருக்கலாமேன்னு சொல்லலாம். ஆனால் பகவான் கட்டளைப்படி தான் அந்த யுத்தம் நடக்குது, அவ்வளோ பேர் உயிரிழக்க நேர்ந்தது. ஆனால் அது பகவானோட இச்சா, அவர் அதுக்குரிய பொறுப்படுத்துக்கிறாரு. ஏன்னா அது தர்ம யுத்தம், தர்மத்தை நிலைநாட்டுறக்காக செஞ்ச யுத்தம். ஆனாடி ஆன்மீகத்துன்னு வந்தாச்சுன்னா அதில் புண்ணிய பாவங்களுக்கு வந்து இடம் இருக்கக்கூடாது. புண்ணிய பாவங்கள் தான் அது திருப்பி ஜட விஷயமாந்தோம். இது ஒரு ரொம்ப அடிப்படை டிஃப்ரென்ஸ், நீங்கள் கீதையை படிக்கல புரிஞ்சுக்கணும். இந்த மூணு வேர்டு கர்மா, அகர்மா, விக்ரமா, அவர் பகுதியில் சொல்கிறார் போதவியம், இது புரிஞ்சுக்கிற கஷ்டன்றாரு. எது கர்மானு புரிஞ்சுக்கிற கஷ்டம், எது விக்ரமானு புரிஞ்சுக்கிற கஷ்டம், எது அகர்மானு புரிஞ்சுக்கிற கஷ்டம். இந்த ரெண்டு மாதம் முன்னாடி கிருஷ்ண மதத்தில் படிச்சிருப்பீங்க, இந்த திரௌபதியை வந்து துகிழ்ந்ததில் வந்து பரிச்சய திரௌபதி ஒவ்வொட்டையாக போய் கேட்குறா, இது தர்மமா? துச்சாதனம் செஞ்சால் தர்மமா? எப்படி யுதிஷ்டர் வந்து தன்னை இழந்த பிறகு என்ன எப்படி பணைய வைக்க முடியும், இது தர்மமா? பீஷ்மர் வந்து அவ்வளோ மகான், அவர் கம்முன்னு இருக்கார். யுதிஷ்டர் வந்து தர்மபுத்திரர், அவர் கம்முன்னு இருக்கார். விதுரர் வந்து தர்மமானோட அவதாரம், அவர் பேசாம இருக்காரு. கடைசியில் பீஷ்மர் சொல்றாரு, உன் கணவன்ட்டே கேளு, அவர் தான் சரியா சொல்ல முடியும், என்னாடி தெளிவாக அதை சொல்ல முடியல. நீங்க அந்த எடுத்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல இந்த சீன் தெளிவா வருது. எவ்வளவு குழப்பம், யார் நாடியும் அவ்வளவு, பீஷ்ம நாடியும் விதர நாடியும் யுதிஷ்டர் நாடி, யுதிஷ்டர் ஏன் கம்முன்னு இருக்காரு? திரௌபதிய வந்து துகில் இருக்கும்போது ஏன் யுதிஷ்டர் சத்தம் போடாம அவர் நாடி தெளிவா புரிய சொல்ல முடியல எது தர்மம்னு. தான் வந்து முத இழந்தது தப்பா, தான் தோத்தப்படுறது, ஏன்னா தன்னை இழந்தப்ப தனக்கு சொந்தமான அனைத்துமே இழந்தாச்சு. அந்த வகையில் திரௌபதி ஏற்கனவே இழந்தாச்சு. தனியாக இழக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தர்மம் வருது. ஒரு கணவனுக்கு வந்து கணவன் இழந்தவனே மனைவி எல்லாமே இழந்தாச்சு. அந்த போர்ஷன் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும், அது அந்த கிருஷ்ண மதத்தில் இருக்கு, மகாபாரதத்தோட அந்த போர்ஷன். அநாடி தர்மம்ன்றது வந்து நம்ம நாடி தெளிவாக பிரித்து சொல்ல முடியாது, தர்மம் எது அதர்மம் எது. அநாடி பக்தி காரியங்களில் பகவான் செயல்படி நம்ம செஞ்சுட்டு போயில அவர் அதுக்கு பொறுப்படுத்துக்கிறார். அதனால கர்ம பல தியாகம்னு சொல்றாரு. கர்ம பலனை விடு, நீ கர்மத்தை செய்ய பலன் அவசரத்தை விட்டுன்றார். கர்ம பல தியாகம்னு சொல்றாரு. நிஷ்காமிய கர்மம்னு இன்னொரு இடம் சொல்றாரு. நிஷ்காமியனா பற்று இல்லாமல் கடமையை செய்யுன்றாரு. பலனில் நல்லதோ கெட்டதோ பலன் இல்லாமல் செய்ய. அதே மாதிரி இந்த பல இடங்களை கிருஷ்ணன் சொல்றது அதான் நோக்கம். வேற சந்தேகம் கேள்வி? ஜடவலையில் மக்கள் புலனின்பத்தில் மொழி இருக்கின்றனர். அதை இருந்து மீள நினைத்து பக்தி காரியங்களில் ஈடுபட நினைத்த போதிலும் சிறால் அது உறுதியாக செய்ய முடியாமல் மீண்டும் புலனின்பத்தில் வீழ்கின்றன. இதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும்? மேலும் தீவிரமாக பக்தியில் ஈடுபடணும், வேற வழியே இல்லை. பக்தி காரியங்கள் வந்து புலனின்பத்திலிருந்து விடுபடுறக்கு அது ஒன்று தான் வழி. காரணம் வந்து புலன்கள் வந்து பகவான் பக்கம் திரும்பாம புலன்களை செயற்கையாக நிப்பாட்ட முடியாது. நம்ம பகவான் பக்தி காரியங்கள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். புலன்களை பகவான் பக்கம் திருப்புறோம். இன்னைக்கு இங்கே வந்து உட்காரலைன்னா எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்துருக்க போகிறோம், இல்லைன்னா ஊர் ரொம்ப பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம பிரசாதம் சாப்பிடலைன்னா ஏதோ ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த பகவான் பகவத்கீதையை கேட்கலைன்னா ஏதோ ஒரு நாத்தத்தை கேட்க போகிறோம். அதே மாதிரி இந்த இன்னைக்கு கோயிலில் உட்காரலைன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார போகிறோம். அனாடி நாக்கோ மூக்கோ காதோ எல்லாமே புலன்கள் வந்து அதை வந்து எந்நேரமும் நிப்பாட்ட முடியாது. பக்தி காரியங்கள்னா என்னன்னா அதை பகவான்கிட்ட ஈடுபடுத்தணும். ஆரம்பத்தில் கஷ்டம்தான். கிருஷ்ணரே சொல்கிறாரு, அர்ஜுனனும் சொல்கிறாரு. அர்ஜுனா மனசை கட்டுப்படுத்துறது சுலபம், சரி காற்றை கட்டுப்படுத்திடலாம் போல இருக்கு, ஆனால் மனசை கட்டுப்படுத்த முடியலேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம புலன்களை கட்டுப்படுத்துறதும் கஷ்டம். காரணம் வந்து நீண்ட காலமாக நம்ம உலக விஷயத்தில் முங்கி இருந்திருக்கு. இந்த பிறவி மட்டும் இல்லை, பல முந்தின பிறவிகள்லாம் நம்ம அந்த புலனின்பத்தில் மூழ்கி இருந்திருக்கோம். அதுலேருந்து கிருஷ்ணர் கருணை நாடி ஏதோ பக்தர் கருணை நாடி வந்திருக்கோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அந்த பக்தி காரியங்கள் வந்து கசப்பாகவும் இருக்கும் ஆரம்பத்தில். பாருங்கள், யாராவது ஜெபம் பண்ண சொன்னால் ஒரு ரவுண்டு ஜெபம் பண்ண என்ன யோசனை பண்ணுவாங்க? அப்போ இன்னைக்கும் தீச்சை வாங்கியாச்சுனாலும் 16 ரவுண்டு முடிஞ்சவனே மாலையை ஒழிச்சு வைக்கிறவங்க எத்தனையோ பேர், எங்கே அதிகமாக 100 ரவுண்டு சொல்லிவிடுவோமான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டேஸ்ட் இல்லாமல் எல்லா பக்தி காரியங்களும் ஆரம்பத்தில் விஷமாட்டம் இருக்கும், ஆனால் பரிணாமே அமிர்தா, கடைசியில் அமிர்தமாக இருக்கும். அதே மாதிரி உலக விஷயங்கள் வந்து ஆரம்பத்தில் அமிர்த மாதிரி இருக்கும், கடைசியில் விஷம் மாதிரி இருக்கும்னு 18 அத்தியாயம் சொல்கிறாரு. சுருக்கமாக பக்தி காரியங்கள்னா புலனின்பத்தில் அலைகிற புலன்கள், மக்கள் புலனின்பத்தில் மூழ்கி அலைகிறாங்க, ஆனால் மாற்று புலனின்பம் நம்ம கொடுக்குறோம். நம்ம புலன்களை கட்டுப்படுத்தலை, மாற்று புலனின்பம். பகவான் நாமும் சொல்கிறோம், இவ்வளோ நேரம் பஜன் பாடினோம், அருமையான பஜன் எல்லாரும் கேட்டோம், அதே மாதிரி பிரசாதம் நம்ம சாப்பிட்றோம், அதே மாதிரி பகவானை பற்றி கொஞ்சம் கேட்குறோம், அதே மாதிரி பகவான் தர்சனம் பார்க்குறோம், அலங்காரம் பண்ணி பகவான் தர்சனத்தை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம புலன்களை வந்து டேஸ்ட்டை மாற்றுது. இந்து தான் பக்தி காரியன்னு சொல்கிறது. இதில் நமக்கு டேஸ்ட் வர காரணம், நான் வந்து கருவாட்டு வாசனை பிடிச்சாளுக்கு பூ வாட கஷ்டமாக இருக்குது கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா அந்த கதை சொன்ன மாதிரி பழத கருவாட்டு வாசனை பிடிச்சவனுக்கு எனக்கு பூ கூடைய முதல் என் கருவாட்டு கூடைய கொண்டு வா, அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும், இந்த பூ நாற்ற தாங்க முடியலைங்க. நம்ம கதை அப்படி தான், இந்த மாதிரி பகவான் இது வந்து பக்திக்காரங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது உண்மையான டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட் ஒன்றுனா பக்தரோட கருணை வேணும், பக்தரோட அசோசியேஷன் வேணும். சாதுசங்க சாதுசங்க சர்வசாஸ்திரகை லவம் மாத்திர சாதுசங்க சர்வ சித்திகைன்னு சொல்கிறார். சாதுசங்கனா பக்தரோட அசோசியேஷன் தொடர்ந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு கணம் கிடைச்சாலும் சர்வ சித்தியும் கிடைக்கும். நம்ம நாடு முடியும், வேறு வழி இல்லை. நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே சமயத்தில் நான் வந்து ஜட வாழ்க்கை விஷயங்களும் நூற்றுக்கு நூறு ஒரு பிட்டு விடாமல் அதிலே முங்கிக்கிட்டு பக்தியிலே நான் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கணும்னா நடிக்க தான் செய்யணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்க்ரீஸ் ஆகலை, அது டிக்ரீஸ் ஆகும். அதான பத்தாவது அத்தியாயம் விஷயங்களில் பலமுறை அறிவுறுத்தப்பட்ட பின்னரும் ஜட உலக பணிப்பிற்கு உட்பட்டு இருத்தலும் உச்சாடனத்தின் போது கவனக்க இருத்தலும் குற்றம். பத்தாவது குற்றம் வந்து நாமும் சொல்லும் போதே விஷயங்களில் பலமுறை அறிவுறுத்தப்பட்ட பின்னரும் ஜட உலக பணிப்பிற்கு உட்பட்டு இருத்தல். ஆகா, பகவான் வந்து நான் நாமம் சொல்ல சொல்ல எனக்கு பிஸ்னஸ் பெருகிக்கிட்டே போகுது, ஒரு கடையை பத்தாக்குறேன், பத்தை நூறு ஆக்குறேன், ஒரு கோடியாக ஆயிரம் கோடி ஆக்குறேன்னு பெருக்கிக்கிட்டே போனால் அப்போ பகவான் வந்து அங்கேயே பேலன்ஸ் பண்ணிட்டார். உங்களோட பக்தி அங்கேயே பேலன்ஸாக போச்சு. பக்தி கிடைக்காது, பணம் தான் கிடைக்கும். ஆனால் அந்த பணம் திருப்பி அதில் எவ்வளோ காலம் முங்கி கிடப்பீங்க. ஆனாடி சமயத்தில் வந்து பக்தி வந்து தூய பக்தி வேணுன்றவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள் கொஞ்சமாக குறையணும். இதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா பக்தி கஷ்டம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அளவுக்கு மீறி ஜட பொறுப்புகளை எடுத்து வச்சுக்கிறது, கடன் வாங்க இது வாங்க அதுன்னு சொல்லி சதா பக்திக்கு பாதகமான காரியங்களை நிறையா பண்ணுறது, பக்திக்கு சாதகமான காரியங்கள்லேருந்து ஓடிடுறது, அப்புறம் எப்படி பக்தி வரும்? பக்திக்கு சாதகமான விஷயங்களில் எடுக்கணும், பக்திக்கு பாதகமான விஷயங்களை விட்டுறணும், நம்ம மாற்றி செய்கிறோம். அது நாடி பிரச்சனை. பக்தி வந்து யார் எடுத்தாலும் சீரியஸாக எடுத்தால் கண்டிப்பாக பகவான் உறுதுணை இருக்கிறார். அவர் வந்து கண்டிப்பாக பக்தனுக்கு உதவிக்கு வர்றார். நாம் செய்யும் பக்திகாரம் ஏதேனும் பக்தி காரியத்தில் ஏதேனும் தவறு செய்தால் புண்ணிய காரியங்களாக வாய்ப்புள்ளதா? என்ன கேள்வி வித்தியாசமாக இருக்கு. பக்தியில் தப்பு செஞ்சால் புண்ணியம் ஆமான்னு கேள்வி, அது என்ன லாஜிக்னு புரியலை. இல்லை, நாம் செய்யும் பக்தி காரியம் ஏதேனும் தவறு செய்தால் புண்ணிய காரியமாக மாற வாய்ப்புள்ளதா? அதாவது பக்தி காரியம் வந்து பக்தி தான், அது புண்ணியமும் கிடையாது பாவமும் கிடையாது. ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி ஆனாடி புண்ணிய காரியங்கள் வேணும்னு நினச்சா அது வந்து பக்தியை வந்து இப்போ நான் வந்து பகவான்கிட்ட சொல்லிட்டு எனக்கு வந்து பகவானே நான் இவ்வளோ காலம் ஜெபம் பண்ணல, எனக்கு கொஞ்சம் சொத்து கொடு, எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு கேட்டால் அது புண்ணிய காரியமாக மாறிப்படும். ஏன்னா பகவான்கிட்ட போய் கேட்டால் அவர் வந்து பக்தியை தவிர முக்தி வரைக்கும் கூட கொடுத்துருவாராம். பகவான் வந்து முக்தி கூட கொடுத்துருவாருன்னு பக்தி தரமாட்டாராம், சுலபமாக வாங்கிக்க அப்படி. ஏன்னா வைரம் கிடைக்கிற இடத்துல இரும்பை கேட்டால் எப்படி இருக்குது? துருவ மகாராஜா சொல்கிறாரு, வைரக்கல்லை கேட்க விட்டுட்டு கூழங்கல்லை கேட்டு விட்டனேன்றாரு. ராஜ்யம் எனக்கு பெரிய ராஜ்யம், எங்கள் அப்பாவோட பெரிய ராஜ்யம் வேணும்னு தவறு வந்து கேட்டார். ஆனால் தவறு வந்து பகவான் வந்தவொடனே வெக்கப்பட்டு, ஐயோ வைரக்கல் இருக்கிற இடத்துல கூழாங்கலை கேட்குறேன்னு, பகவான்ட்ட தூய பக்தியை கேட்குற விட்டுட்டு ராஜ்யம் வேணும் அது இதுன்னு கேட்டனே. ஆனாடி இதெல்லாம் புண்ணிய காரியங்கள் மாறி பகவான் ஆனால் கருணை நாடி அதையும் நிறைவேற்றுறாரு. கேள்வியில் வந்து மாறுற மாதிரிலாம் இல்லை. நம்ம பக்தி காரியங்களை செய்கிறோம், பக்தி காரியம்னு செய்யும்போது புண்ணியவாகமே அதுக்கு வராது. சுத்த பக்தி இஸ்காமிய பக்தி அந்த மாதிரி, இஸ்காமிய பக்தின்னா ஆசை இல்லாத பற்று இல்லாத சுத்த பக்தி. ஆனால் சமயத்தில் வந்து அது என்ன கர்மா மிக்சர் பக்தி ஞானா மிக்சர் அந்த கலப்பட வந்துச்சுன்னா இதெல்லாம் வரும். சமயத்தில் வந்து பக்தின்ற பேரில் நிறைய பேர் அதை தான் நான் சொல்லுவேன், கோயிலுக்கு வரல 99.9% பக்தின்றதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது புண்ணிய காரியமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நிறையா பேரண்ட்ஸு, என் பிள்ளை வந்து நல்ல ஒழுக்கமான பிள்ளையாக இருக்காது, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ட்ரிங்க்ஸு கிடையாது, காஃபி டீ கூட சாப்பிடாது, அதே மாதிரி எந்த டிவி பார்க்காது, இது பார்க்காது, எந்த தப்பு தண்டா கிடையாது, அதே மாதிரி எந்த போதகிதா கிடையாது, எந்த தப்பும் கிடையாது. அது வரைக்கும் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு மேல பகவான்ட இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்துட்டாங்கன்னா ஐயோ போச்ச போது இங்கே நிப்பாட்டிக்கும். இந்த லெவல் அந்த புண்ணியத்தோட நின்னுக்கு அடுத்த ஸ்டெப்பு போயிடாது. புரியுதுல? புண்ணியத்துக்கும் பக்திக்கும் இன்னும் பகவான்ட கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இல்லைன்னா பகவானுக்கு சேவை செய்ய போறேன்னு சொல்லட்டும், ஐயோ 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 இந்த மகா பாவம் செஞ்சு விட்டே இந்த ஒண்ணு புண்ணியத்தோட அங்கேயே நின்னுக்கிட வேண்டியதானே, இது அடுத்த ஸ்டெப்பு வேற போயிட்டே, அது போதும் இதோட நின்னுக்கோ. இது வந்து பக்தியை வந்து புண்ணிய காரியமாக தான் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ இல்லைய, யாரும் பக்தியாக ப்ராக்டிஸ் பண்ணல. இன்னைக்கு உண்மை அதான். கிருஷ்ணர் எல்லாத்தையும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணார்னா போதும், இருக்கிறதெல்லாம் காலி பண்ணாருன்னு வைங்க, ஐயோ இந்த பக்தியை வேண்டான்ருவாங்க. ஆனாடி பக்தின்னு எல்லாரும் சொல்கிறாங்களோ இல்லையா, பக்திக்கு இன்னும் உண்மையில யாரும் வரல. புண்ணிய காரியமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பக்தியை. சரி, பகவான் அதையும் ஏற்றுக்கிறாரு. ஏன்னா அகாமோ சர்வகாமோ மோஷக்காமோ உதாரதி திவ்ரேனா பக்தி யோகேனா எஜதே புருஷம் பரம். எப்படியாவது வந்து சேரு. எல்லா ஆசை நிறைவேற வந்தாலும் சரி, நீ ஆசையே இல்லாமல் வந்தாலும் சரி, முக்தியில் ஆசைப்பட்டாலும் சரி, எப்படியோ என்கிட்ட வந்து சேருன்றார். நான் உனக்கு வழி காட்டுறேன். அந்த வழியில தான் இங்கே பக்தி வந்துட்டு இருக்கு. ஆனாடி சுத்த பக்தியில் பாவ புண்ணியங்கள் கிடையாது. ஆனால் இதில் எல்லாம் கலந்து வரணும். எப்படியோ பகவான்கிட்ட விடுங்க, ஏனக்கேன தேனன்னு சொல்கிறேன், எப்படியாவது பக்திக்கு வந்து சேருங்க. அப்படிதான் நம்ம இப்போ பக்தி நம்ம சொல்கிறோம். பிரபாதாட்ட அப்படிதானே சொன்னார், பக்திக்கு வர்றப்ப எல்லாரும் பெரும் பக்தியில் வரல, நம்மளும் பெரும் பக்தியில் வரல, ஏதோ ஒரு சர்மத்தில் நாலு வித ஜனங்கள் வர்றாங்கன்றல்ல, அர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்னாசூர் ஞானி ச பரதாசவா, துன்பத்தில் இருக்கிறவங்க அர்த்த ஆர்த்தி எதா வேணும்னு கேட்டு வர்றவங்க, ஞானி ஜிக்னாசூர் கேள்வி கேட்குறவங்க, இந்த நாலு பேர் என்கிட்ட வர்றாங்கன்னு சொல்கிறாரு. எப்படியோ பகவான்கிட்ட வர்றோம் அந்த பக்தியில். ஹரே கிருஷ்ணா. ஜா பண்ணிடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா.